வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
சென்றோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். பணிவு தரும் பெருமை. நான் தான் பெரியவன், நானே சிறந்தவன் என்ற எண்ணத்தோடு சிலர் வாழ்கிறார்கள். இது ஆணவத்தின் அஸ்திவாரம். நான் ஒரு உதவாக்கரை என்ற எண்ணத்தை மனதில் தேக்கி சிலர் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இது தன்னம்பிக்கை இல்லாதவர்களும் அடையாளம். மற்றவர்களும் அறிவு சிறந்தவர்கள், அனுபவங்கள் நிறைந்தவர்கள் என்று எண்ணும் போதுதான் வெற்றியை நோக்கி நமது பயணம் எளிதாக அமைகிறது. தன்னை விட்டால் இந்த உலகத்தில் யாரும் விவரம் தெரிந்தவர்கள் அல்ல என்று நினைக்கும் மனப்பாங்கு இன்றும் சிலரிடம் காணப்படுகிறது. சமுதாயத்தில் உள்ள பலரின் உதவியை பெற்ற பின்பும் நான் தான் இதை செய்தேன், என்னால் தான் இந்த வெற்றி வந்தது என்று தேவையில்லாமல் மற்றவர்களை மட்டம் தட்டி தானாய் முளைத்த காளானாய் சிலர் மாறி போகிறார்கள். சமுதாயத்தில் வெற்றி பெற நினைப்பவர்கள் எல்லோரிடமும் பணிவுடனும் அன்புடனும் பண்புடனும் நடந்து கொள்வது அவசியம். அகந்தை அகற்றுவோம். இதனால் தான் திருவள்ளுவர் பெருமை கொண்ட பண்பு எந்த காலத்திலும் பணிந்து செயல்படும், பெருமை மிக்க பண்பு கொண்டவர்கள் எந்த காலத்திலும் பணிந்தே நடந்து கொள்வார்கள். ஆனால் தன்னைத்தானே அதிசயத்து பாராட்டிக் கொள்வர்கள் பெருமையான பண்பு கொண்டவர்கள். இதனை வள்ளுவர் பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று குறளில் தெளிவாக குறிப்பிடுகிறார். மிகப்பெரிய பதவிகள் கிடைத்தாலும் புகழின் உச்சிக்கு சென்றாலும் தனது உண்மையான நிலைமை உணர்ந்து எளிமையாகவும் இனிமையாகவும் மற்றவர்களோடு பழகும் தன்மை வளர்த்து கொண்டவர்கள் இந்த உலகத்தில் எல்லோராலும் மதிக்கப்படுகிறார்கள். வாழும் காலத்திலேயே மிக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அனைவரும் போற்றும் வகையில் செயல்களை இனிமையாகவும் எளிமையாகவும் அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் தனது உண்மை நிலையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை மனிதர்களுக்கு இவை சுட்டி காட்டுகிறது. நன்றி, வணக்கம்.
வண்ண வண்ண பூக்கள் நியூசிலாந்தி தமிழ்ச்சங்கத்தின் தமிழ் பாடசாலை மாணவர்கள் வழங்கும் வருடாந்த கலை நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள். எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மவுண்டேடன் ஓ மெமோரியல் அரங்கில் வண்ண வண்ண பூக்கள் தமிழ் பாடசாலை மாணவர்கள் தமது இயல் இசை நாடக திறமைகளை உங்கள் முன் காண்பிக்க இருக்கின்றனர். மாணவர்களின் திறமைகளை மனதார பாராட்டி அவர்களை ஊக்குவிக்க அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினர். இலக்கிய சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கமேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஆசை என்ற பொருளை பற்றி சில விடயங்களை தொகுத்து அளிக்கின்றோம். உலகில் பிறந்த எல்லோருக்கும் ஆசை இருப்பது இயற்கை. உற்றும் துறந்த பெரும் ஞானிகளை தவிர மற்ற மனிதர்கள் யாவரையும் பலவித ஆசைகள் ஆட்டி படைக்கின்றன. அத்தியாவசிய தேவைகளை ஏற்படுத்தி கொள்ளும் ஆசை, துன்பமில்லாமல் வாழ வேண்டும் என்ற ஆசை, இவைகள் முறையான நியாயமான ஆசைகள். ஆனால் மக்கள் அவற்றோடு நிறுத்திக் கொள்வதில்லை. தமது தேவைகளை வாழ்நாள் முழுவதும் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள். அதனால் தமது நிம்மதியை அறவே இழந்து விடுகிறார்கள். சாதாரண ஆசை போய் பேராசை பலருக்கு ஏற்பட்டு விடுகிறது. பின்வரும் தமிழ் பழமொழிகள் அளவுக்கு மீறி ஆசையால் வரும் துன்பங்களை இனிதே எடுத்து கூறுகின்றன. பேராசை பெருநஷ்டம், ஆசை வைத்தால் நாசம்தான். ஆசை உள்ளளவும் அலைச்சலம் உண்டு, ஆசைக்கு அளவில்லை, ஆசை ஆண்டினால் அழுகையும் அண்டும். முக்கியமாக மேலை நாடுகளில் வாழும் மக்கள் பேராசையால் பெரும் துன்பத்துக்கு ஆளாகுகின்றார்கள். இருப்பதைக் கொண்டு மன நிறைவுடன் வாழ அவர்களுக்கு தெரிவதில்லை. எவ்வளவு செல்வத்தையும் பொருட்களையும் சேர்த்தாலும் எனக்கு இருப்பது போதும் என்ற மனப்பக்குவம் வராவிட்டால் வாழ்வில் நிம்மதி கிட்டாது என்ற உண்மையை அறியாத அறிவெளிகள் அவர்கள். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற முதுமொழியின் அருமையை உணராதவர்கள் அவர்கள். அதுவும் ஏழை நாடுகளில் வாழும் மக்கள் பலர் ஒரு நாளுக்கு ஒரே ஒரு டாலர் பணத்துக்கு குறைவான தொகையில் அத்தியாவசிய தேவைகள் ஜாதமின்றி வாழும் போது மற்றவர்கள் தமது தேவைகளை கூட்டிக் கொண்டே போவது முறையான தர்மமான செயலாகுமா? அப்படி தேவைகளை கூட்டிக் கொண்டே போவதால் அவர்களுக்கு என்றுமே மன நிம்மதி இல்லாமல் போய்விடுகின்றது. ஆசையை பற்றி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறியதை பார்ப்போம். அவாவில்லார்க்கு இல்லாகும் துன்பம் அகுதுண்டேல் தாவா அது மேன்மேல் வரும். இதன் கருத்தாவது, ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் ஏற்படாது, ஆசை இருந்தால் துன்பம் நீங்காது வந்து கொண்டே இருக்கும். பேராசையால் ஏற்படும் பேரழிவில் விளக்க இந்திய சரித்திரத்தில் ஒரு சம்பவத்தை ஆராய்வோம். விஜயநகரத்தை ஆண்ட 2ஆம் ஹரிஹரனுக்கு 12,000 மனைவிகள் இருந்தனர். ஆனால் அவரோ இவ்வளவு மனைவிகள் போதாதென்று பக்கத்து நாட்டிலிருந்து ஒரு அழகியை மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினார். ஆனால் அந்த அழகி மறுத்து விட்டார். இதனால் கோபம் கொண்ட மன்னன் அயல் நாட்டின் மீது படையெடுத்தார். அயல் நாட்டு அரசரான துக்ளக் சிறந்த வீரன், படைப்பலப்பிக்கவர். போரில் ஹரிஹரன் தோல்வி அடைந்து தனது உயிரையும் இழந்தார். ஆதலால் அளவுக்கு மீறி ஆசையால் தனது வாழ்வையே பறிகொடுத்தார் ஹரிஹரன். இந்த சம்பவம் பேராசையின் விளைவை தெளிவாக எடுத்து காட்டுகிறது அல்லவா? அறிவு நிறைந்த தமிழ் ஞானி ஒருவர் பணக்காரனாவதற்கு இரு வழிகள் இருக்கின்றன என சொல்லியிருக்கிறார். ஒன்று கூட கூட பணம் சம்பாதிப்பது, ஆனால் அதைவிட எளிதான முறை தேவைகளை குறைத்துக் கொள்வது. இது எவ்வளவு பெரிய உண்மை! நாம் சேர்த்து வைக்கும் பொருட்கள் எல்லாம் உண்மையில் நமக்கு தேவைதானா என்ற கேள்வி எழுகின்றதல்லவா? நமக்கு இருப்பது போதும் என்பதை உணர்ந்து நமது தேவைகளை குறைத்து பிறருக்கும் கொடுத்து பிறவனுக்கு நன்றி சொல்லி வாழ்வதே விவேகமாகும். இறுதியாக கண்ணதாசன் ஆசையை பற்றி எழுதிய ஒரு சிறு வரிகளை கேளுங்கள். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் பேலே, ஓடம் போல் ஆடிடுவோமே, வாழ்நாளில் பருவம் என்னும் காற்றிலே பிறக்கும் காதல் தேரிலே, ஆணும் பெண்ணும் மகிழ்வர் சுகம் பெறுவர் அதிசயம் காண்பர், நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவர். நன்றி, வணக்கம் நேயர்களே.
பறக்கும் ராசாளியே ராசாளியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு, கடிகாரம் போய் சொல்லும் என்றே நான் கண்டே, கிழக்கெல்லாம் மேற்காகிட கண்டேனே, பறவை போலாகினேன் சிறுதும் என் கைகளும் என் கைகளும் ஒன்று, ராசாடி பகலினில் கொட்டும் பனி மட்டும் துணை இரவினில் எட்டும் ஒரு பட்டு குரல் மனதினில் மடிவேனோ, முன்னில் ஒரு காற்றின் கனி முகத்தினில் பின்னில் துரு பச்சை கிளி முதுகினில் வாழ்வில் ஒரு பயணம் இது முடிந்திட விடுவேனோ, எட்டு திசை மட்டும் என பகலினில் கொட்டும் பனி மட்டும் துணை இரவினில் எட்டும் ஒரு பட்டு குரல் மனதினில் மடிவேனோ, முதலில் யார் சொல்வது யார் சொல்வது அன்பை, முதலில் யார் எய்வது யார் எய்வதம்பை.
அம்பை முதலில் யார் எய்வது யார் எய்வதம்பை மௌனம் பேசாமல் பேசாமலே செல்ல
வண்ண வண்ண பூக்கள் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் தமிழ் பாடசாலை மாணவர்கள் வழங்கும் வருடாந்த கலை நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள். எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மவுண்டேடன் ஓ மெமோரியல் அரங்கில் வண்ண வண்ண பூக்கள் தமிழ் பாடசாலை மாணவர்கள் தமது இயல் இசை நாடக திறமைகளை உங்கள் முன் காண்பிக்க இருக்கின்றனர். மாணவர்களின் திறமைகளை மனதார பாராட்டி அவர்களை ஊக்குவிக்க அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினர். பேச்சாளர் சுகி சிவம் அவர்களின் உரையிலிருந்து ஒரு சிறு பகுதியை கேட்கலாம்.
அதாவது ரெண்டு தீவிர எதிரிகள், எப்படி ரெண்டு தீவிர எதிரிகள், ரெண்டு தீவிர பகைவர்கள் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற ஆச்சரியத்தை நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் எதிலையுமே ஒத்து வராது, எந்த கருத்திலையுமே மாற்றம் இருக்கும், எந்த வகையிலையுமே. அதாவது அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்திலேயே ரெண்டு பேருக்குள்ளயும் அவ்வளவு பிரச்சனை இருக்கும். மாலை வாங்கறதா வேண்டாமா, சாப்பாடு போடுறதா வேண்டாமா, இன்விடேஷன் அடிக்கிறதா வேண்டாமா, ஹோட்டல்ல வச்சுக்கிறதா மண்டபத்துல பண்ணுறதா, அது சமயம் சார்ந்த சடங்கோடு செய்யறதா இல்ல தனிப்பட்ட முறையில செய்யறதா, எல்லாத்துலயுமே கருத்து வேறுபாடு இருக்கும். அதுக்கு எந்த விலைக்கு புடவை எடுக்கிறது, பிள்ளைகளுக்கெல்லாம் நகை வாங்கணுமா வேண்டாமா, பிள்ளைகளுக்கு துணிமணி எடுக்கணுமா வேண்டாம், எல்லாமே பிரச்சனையா இருக்கும். ஆனா அவங்க 60ஆம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அன்னைக்கு எல்லாரையும் காலில் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு அவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு, ரெண்டு பகைவர்கள் எந்த விஷயத்திலையுமே அவங்க ஒத்து போல, எல்லாத்துலயுமே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, எல்லாத்துலயுமே அவங்கள பாத்தீங்கன்னா எதிர் எதிர் தன்மையில அப்படியே நின்றுகிட்டே இருப்பாங்க. ஆனா பரவாயில்லைன்னு சேர்ந்து குடும்பம் நடத்துவாங்க. இத சிறப்புன்னு சொல்றதா குறைன்னு சொல்றதா, அது ஒரு கேள்வி. இப்ப மேல்நாட்டெல்லாம் உடனே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க சார், விவாகரத்து பண்ணிடுறாங்க, இந்தியர்கள் அப்படி பண்றது இல்ல அப்படிங்கறத பெருமையா பேசுறோம். இப்ப இதுக்கு ரெண்டு கருத்து இருக்கு, நான் எதையுமே ஆதரிச்சும் பேசல எதிர்த்தும் பேச. மேல்நாட்டுக்காரங்க தேவையில்ல சார், பிடிக்காட்டி தள்ளி போயிடுறாங்க, பிடிக்கல தனித்தனியா போயிட்டோம் அப்படி, பிடிக்கலேனாலும் குடும்பம் நடத்துறாங்க, இங்க பிடிக்கலேனாலும் இங்க சண்டை போட்டுக்கிட்டே காலத்தை ஓட்டுறாங்க. அதுதான் பிள்ளைகளை ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறான். எப்படி கணவன் மனைவி விடிஞ்சா ஓயாம தகராறு பண்ணிக்கிட்டே ஒரு ஒரு விஷயத்துல அவங்க தகராறு பண்ணிக்கிட்டே பிள்ளைகள் பாக்குது, அந்த பிள்ளைகளுடைய மனம் பாதிக்கப்படுது. இதை விட பிரிஞ்சே போயிடலாம் சார், மேல்நாட்டு வாழ்க்கை முறையா எவ்வளவோ பெட்டர், இப்படி பேசுறது ஒரு கட்சி, அதெல்லாம் இல்ல கொஞ்சம் முன்னப்பின தான் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறதுதான் வாழ்க்கை அப்படின்னு இன்னொரு கட்சி. இதுல எது சரி அப்படிங்கறதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது, எது தேவைன்னு வேணா முடிவு பண்ணலாம். எப்படி எது சரிங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியாது, ஆனா எது தேவைன்னு முடிவு பண்ணலாம். எது தேவை, தன்னிலிருந்து மாறி இருக்கிற உரிமை மனைவிக்கு உண்டு என்று கணவன் ஒப்புக்கொள்ளணும். மனைவி என் கருத்திலேருந்து மாறி நிற்கிற உரிமை என் கணவருக்கு உண்டுங்கிறத ஒப்புக்கணும். நான் சொல்றபடியே நீ இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது, என் எதிர்பார்ப்பு படியே நீ இருக்கணும் அப்படின்னு இன்னொருவரை ஆக்கிரமிக்க கூடாது. இந்த மனோநிலை மாறியாச்சுன்னு வச்சுங்க, கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனாலும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம நண்பர்கள் இருக்காங்க, நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லையா, நம்ம அவங்கள பார்த்தா சிரிக்கலையா பேசலையா. இப்ப நான் ஒரு கட்சியை ஆதரிக்கிறவனா இருப்பேன், என் நண்பர் வேற ஒரு கட்சியை ஆதரிக்கிறவனா இருப்பாரு, ஒரு ஹோட்டலுக்கு போனா நான் ஒரு உணவு சாப்பிடுறவனா இருப்பேன், அவர் இன்னொரு உணவு சாப்பிடுறவனா இருப்பாரு, ரெண்டு பேரும் நண்பர்களா மகிழ்ச்சியா இல்லையா. இதே பிரின்சிபலை தான் கணவனும் மனைவியும் கூட ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். எப்படி நிறைய மாறுபாடு இருக்கும், நிறைய வேறுபாடு இருக்கும், ஆனால் நண்பர்களா இருக்க முடியும், சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் பேசி மகிழ்ந்து மகிழ்ச்சியா வாழ்க்கை நடத்த முடியும். அந்த நட்பு நிலையில் கணவன் மனைவி உறவை கொண்டு செலுத்துவது என்பது ரொம்ப முக்கியம். எங்கிட்ட ஒரு இளைஞர் வந்தார், ரொம்ப என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம், ஒரு இளைஞர் வந்தார். அந்த இளைஞர் சொன்னார், என் கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் பாக்குற எந்த பொண்ணையுமே எங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. எங்க அம்மா சில ஸ்பெசிபிகேஷன் வச்சிருக்காங்க, பொண்ணுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு, பொண்ணுனா எப்படி இருக்கணும், அது எதை பார்த்தாலும் அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, இந்த பொண்ணோட தோற்றமே சரியில்லை, குணம் சரியா இருக்காது, இது இந்த உறவுல வந்தது, இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தாங்க. நான் ஒரு யோசனை சொன்னேன், தம்பி நீ ஒரு பண்ணு, உங்க அம்மா உறவுலயே ஒரு பொண்ணை பாரு, கிட்டத்தட்ட தோற்றம் அதே மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு உங்க அம்மா சைடுல இப்படி பாத்தேன்னா அதே மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணு குணம் நடவடிக்கை இதெல்லாம் உங்க அம்மா மாதிரியே இருக்கிற மாதிரியே பாத்துரு. அது சமையல் பண்ற டேஸ்ட் கூட உங்க அம்மா சமையல் டேஸ்ட் மாதிரி, ஏன்னா அந்த ஒரே ஜாதி சமூகத்துல அப்படிதான் வரும். ஒரு குழம்பு வச்சா ஒரே மாதிரி இருக்கும், ஒரு கறி பண்ணா ஒரே மாதிரி இருக்கும். அப்படி பாத்துக்க, இந்த பொண்ணை உங்க அம்மாட்ட அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு ஓகே வாங்குறது ரொம்ப ஈஸியா போயிடும். நீ முயற்சி பண்ணி பாருப்பா, ஏன் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணுமே அப்படிங்கிற அக்கறையில ஒரு யோசனையை சொன்னேன். ஒரு 2 மாசம் கழிச்சு அங்கேயும் வந்து, சார் இருந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க, பொண்ணு நிச்சயமா போகுது, அடுத்த மாசம் எல்லாம் முடிவு பண்ணிருக்கோம், பேசிட்டோம், எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட எங்க அம்மா மாதிரியே இருக்கும் அந்த பொண்ணு, சமையல் அதே மாதிரி போடுது, கலர் டேஸ்ட் சார் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி, புடவை கடைக்கு போனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கலரா பாக்குறாங்க, அதனால எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு. திடீர்னு ஒரு 1 மாசம் கழிச்சு வந்தார், என்ன பிரதர் நிச்சயம் எல்லாம் ஆயிடுச்சாருன்னு முகம் அவருக்கு அப்படியே வாடி போயிருந்து, நடக்கல சார், கல்யாணத்தை கடைசியா நடத்தக்கூடாதுன்னு எங்க அப்பா நிறுத்திட்டாருன்னாரு. ஏண்டா அந்த பொண்ணு உங்க அம்மா மாதிரியே இருக்காடா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாரு. எப்படி உங்க அம்மா மாதிரியே இருக்காடா அந்த பொண்ணு, அதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, தோற்றம் நடவுட பாவனை இவளோட நான் 25 வருஷமா பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா, உனக்கு எதுக்குடா லைஃப் முழுக்க நரகம் மாதிரி இது, பானாம்டா அந்த பொண்ணு உங்க அம்மா மாதிரி இருக்கிற ஒரே காரணத்தினாலேயே இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்படாது அப்படின்னு யார் குறுக்க நின்னா, அப்பா. பாருங்க 25 வருஷம் அந்த பொண்ணோட குடுத்தர நடத்தினவே அதே மாதிரி ஒண்ணு வருதுன்னு நான் அப்படி பயப்படுறேன், அது மட்டும் நுழையப்படாது இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு அந்த அப்பா பையன் தடுத்துட்டாருன்னா, அப்புறம் என்ன 25 வருஷம் அவங்க ரெண்டு பேரும் லைஃப் பார்ட்னர்ஸ், எனக்கு புரியல. அதாவது என்னமோ வண்டி ஓடுது, காலை இழுத்துக்கிட்டே போகுது, அதனால உங்களுடைய உறவு முறை நீடிச்சுக்கிட்டே போகுது, எப்படியோ ஒரு விபத்து ஒரு ஆக்சிடென்ட் உங்களுக்கு குழந்தையும் பிறந்துருது, அதை படிக்க வைக்கணுமேனு வேற ஏதோ ஒரு பிரச்சனையில கவனமும் போயிடுது, இவர் அந்த அம்மாவை ஏத்துக்கல, அந்த அம்மா இவரை ஏத்துக்கல, ஆனா வாழ்க்கை ஓடி போச்சு அப்படின்னா. இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் இப்ப எந்த கருத்துக்கு வரேன் தெரியுங்களா, ஏன் கணவன் மனைவி ஒருவரை ஒருவரை ஏத்துக்கல அப்படின்னு பார்த்தா, சார்பு நிலையில் இல்லாத 2 பலசாலிகள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க வந்து பேஸ் சைக்காலஜிக்கு போகணும், ஆழமான மிக மிக ஆழமான உளவியல் தத்துவத்துக்கு போகணும். முழுக்க முழுக்க சுயமாவே வாழக்கூடிய பலமுடைய ஒரு நபர் இன்னொரு நபரை எப்படி ஏத்துக்குவாரு, ஏத்துக்க மாட்டார். இப்ப எனக்கு முழுக்க யாருடைய உதவியும் இல்லாம வாழ முடியும் அப்படின்னா, நான் ஏன் இன்னொருத்தரை மதிக்கணும், ஏன் ஒருத்தரை சார்ந்து இருக்கணும், எதுக்காக ஒருத்தருக்கு நான் விட்டு கொடுத்து போனோம், எதுக்காக நான் ஒருத்தருக்கு தாழ்ந்து போனோம், இல்ல எதுக்காக ஒருத்தரை ஏத்துக்கணும், மிகப்பெரிய கேள்வி. என்னால சில விஷயம் முடியாதுன்னு நான் முடிவு பண்ணா அந்த விஷயம் யாரால முடியுமோ அவங்கள நான் ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் வரும். பழைய வாழ்க்கை முறையில ஆண்களால சில விஷயம் இதுதான் ஆண்களால முடியும், அது பெண்ணால முடியாதுன்னு வச்சுட்டாங்க. பெண்களால சில விஷயம் முடியும், அது ஆண்களால முடியாது அப்படின்னு வச்சுட்டாங்க, அதனாலதான் ஒத்து போனாங்க. சார்பு வேற வழி இல்லாம ஆண் வந்து பெண்ணை சில விஷயத்துல சார்ந்து இருக்க வேண்டியிருந்தது, பெண் சில விஷயத்துல ஆணை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருந்ததால வண்டி ஓடிச்சு. இப்ப அப்படி இல்லை, ஒன்ன சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்ல அப்படின்னு பெண் முடிவு பண்ணிட்டா, ஒன்ன சார்ந்து இருக்க வேண்டிய பெண் தான் அந்த காலத்துல சமைச்சு போடுவா, ஆம்பளைக்கு சமைக்கவே தெரியாதுங்கிற மாதிரி இருந்தா, இப்ப அப்படி இல்ல, ஹோட்டல்ல போய் இதை விட பிரமாதமா சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டா. பெண் சம்பாதிக்கிறதுக்கு அந்த காலத்துல ஆணை சார்ந்து இருந்த, போய உன்னை விட 10 ரூபா கூட சம்பளம் நான் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பெண் பேசுகிற காலமா இன்னைக்கு ஆயிப்போச்சு. சார்ந்திருக்கிற வரையில் தான் இந்த தம்பத்தியம் என்பது நீடிக்க முடியும்னா. ஒரு வேடிக்கையான கதை ஓஷோ சொல்வாரு, ஒரு காடு அதுக்கு பக்கத்துல 2 பிச்சைக்காரன், பிச்சைக்காரனுக்கு தொழில் முறை போட்டி இருக்கும், ஏன் நமக்கு வரப்போற லாபத்தை நம்ம தொழில் முதல்ல அவன் கெடுத்துறான் அப்படின்னு 2 பிச்சைக்காரனுக்கும் ஒத்த மேல ஒத்த போகும். ஒரு பிச்சைக்காரருக்கு வந்து கால் இல்லை, ஒரு பிச்சைக்காரருக்கு கண் இல்லை, இந்த குறைபாட்டை சொல்லி காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எதிரியா அப்படியே கீரியும் பாம்பும் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காட்டுக்கு பக்கத்துல ஒரு மண்டபத்துல தங்கியிருந்தாங்க, திடீர்னு ஒரு நாள் காடு தீ பிடிச்சிருச்சு. பாருங்க, கண் இல்லாதவருக்கு தெரியல, ஆனா கண் இருக்கு, கால் இல்லாதவர் கண்டுபிடிச்சிட்டார் நெருப்பு எரியுதுன்னு, ஆனா ஓட முடியாது, அவரு கால் இல்லையே அவரால் ஓட முடியாது. அவங்க உடனே கத்துறாரு, அண்ணன் அண்ணன் தீ பிடிச்சிக்கிச்சு, அண்ணன் தீ பிடிச்சிக்கிச்சு, காட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. கண்ணு இல்லாதவருக்கு தெரியல, உடனே அவர் சொல்றாரு, இப்ப என்ன பண்றது, இப்ப என்ன பண்றது, எனக்கு எனக்கு கால் இருக்கு ஓட முடியும், ஆனா எங்க ஓடுறதுன்னு தெரியலையே என்ன. உடனே அந்த கால் இல்லாத சொன்னார், என்ன தூக்கி வந்தாலும் மேல வச்சுக்கோ, உனக்கு கால் இருக்கு நீ ஓடலாம், எந்த திசையில ஓடலாங்கிறத நான் சொல்லுவேன், ஏன்னா கண் இருக்கு, 2 பேரும் தப்பிச்சிடலாம்னா. நல்ல யோசனை, கண் இல்லாதவரு அவருக்கு கால் இருந்ததால ஓடினார், கால் இல்லாதவரு கண் இருந்ததால வழி காமிச்சுக்கிட்டே போனார் பாருங்க, அப்படின்னு 2 பேரும் தப்பிச்சுட்டாங்க. வாழ்வின் தீயிலிருந்து தப்பிக்கவும், இப்படிப்பட்ட அந்த கால் இல்லாதவரும் கண்ணுதாரவரும் இணைவது போல கணவனும் மனைவியும் இணைஞ்சாதான் வண்டி ஓட்ட முடியும். என்ன சார் குறை இருக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னா, அப்படி இல்லை, ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் நீண்ட காலம் இல்லறத்தை கொண்டு செலுத்த முடியும். அல்லது ஒருவரை ஒருவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற பண்பிருந்தால் மட்டும்தான் இல்லறத்தை நீண்ட காலம் கொண்டு செலுத்த முடியும். எது சரி எது தவறு என்று நான் தீர்ப்பளிக்க விரும்பவில்லை. நீண்ட காலம் கொண்டு செலுத்த வேண்டும் என்ற அக்கறை உள்ளவர்கள் சார்பு அவசியம் என்பதை புரிந்து கொள்வது அவசியம் என்று கருதுகிறேன்.
வண்ண வண்ண பூக்கள் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் தமிழ் பாடசாலை மாணவர்கள் வழங்கும் வருடாந்த கலை நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள். எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மவுண்டேடன் ஓ மெமோரியல் அரங்கில் வண்ண வண்ண பூக்கள் தமிழ் பாடசாலை மாணவர்கள் தமது இயல் இசை நாடக திறமைகளை உங்கள் முன் காண்பிக்க இருக்கின்றனர். மாணவர்களின் திறமைகளை மனதார பாராட்டி அவர்களை ஊக்குவிக்க அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினர்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
வந்து
இரவே பாய் கொடு நிலவே.